الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அருளால் ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுத் தௌஹீத் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகிறோம். கல்வியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் படிக்கின்றோம். இல்முகளிலேயே சிறந்த இல்ம் அல்லாஹுவை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இல்ம், ஹாலித் படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சிபத்துகளை தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய இல்முகளிலேயே மிகச் சிறந்த இல்ம். ஏனென்றால் மற்ற இல்முகள் எல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகளோடு சம்பந்தப்பட்டவை. இந்த கிதாபு தௌஹீத் என்ற இந்த இல்மானது படைத்த இறைவனாகிய அல்லாஹுடன் சம்பந்தப்பட்டது. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அல்லாஹுவை அறிந்து கொள்வதால் அல்லாஹ்வுடைய சிபத்துகளோடு ஈமான் உறுதியாகிறது. நமது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் உயிரோட்டம் உள்ளவையாக அமைகின்றன. மறுமையினுடைய நம்பிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தால் அல்லாஹுவின் மீது அன்பு அதிகரிக்கிறது, அல்லாஹுவின் மீது பயம் அதிகரிக்கிறது. எனவே நம்முடைய அமல்கள் சீர்படுகின்றன. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தௌஹீதுடைய இல்மை எவ்வளவு ஆழமாகவும் ஆதாரத்தோடும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு அதிகம் அதிகம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், மக்கள் இன்று மார்க்க விஷயங்களில் கூட எத்தனையோ பல விஷயங்களுக்கு முஸ்தஹப்பான, மேலும் அதாவது சாதாரணமான பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இந்த தௌஹீதுடைய இல்முக்கு மிக குறைவாக முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது நூலுடைய கடைசி பகுதியாக இந்த கிதாபு தௌஹீதை அமைத்தார்கள். இதில் ஒரு நுணுக்கம் என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் இல்மை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் சரி, உங்களுடைய அமலும் உங்களுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியான கொள்கை உடையவராக, உங்களுடைய இல்மும் உங்களுடைய அமலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஒரு சரியான கொள்கை உடையவராக இல்லை என்றால் அவை அனைத்தும் வீணானவையாக அமைந்தது. அந்த இல்முகள் அனைத்தும், அந்த அமல்கள் அனைத்தும் வீணானவையாக அமைந்துவிடும். அப்ப அல்லாஹுவை பற்றி ஒரு அடியான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் அவன் தெரியும் போது அவனுடைய இல்ம் பயனுள்ள இல்மாக மாறுகிறது, அவனுடைய அமல் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறுகிறது. அப்ப இதற்கு முந்தைய பாடங்களிலே அடியார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுவை பார்ப்பார்கள். யாரை பார்ப்பார்கள்? அல்லாஹுவை பார்ப்பார்கள், அல்லாஹுவை சந்திப்பார்கள், அல்லாஹுவிடத்திலே பேசுவார்கள். இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று என்பதை பல ஆதாரங்களோடு நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடத்திலே அல்லாஹுடைய சிபத்துகளில் ஒன்றை பற்றி பேசப்படுகிறது. இதற்கு முந்தைய பாடங்களில் பல அமர்வுகளிலே நாம் இந்த பாடத்தை பற்றி பேசும்போது, இந்த கிதாபு தௌஹீதிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மூன்று வகையாக பிரித்து பேசுவார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய ذات உள்ளமை சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய உள்ளமை ذاتோடு சம்பந்தப்பட்டது.
இரண்டாவது அல்லாஹ்வுடைய சிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகள், பண்புகள், அல்லாஹ்வுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவார்கள். மூன்றாவது அல்லாஹ்வுடைய செயல்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவை, அந்த செயல்களை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படி மூன்று விஷயங்களை பற்றி இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பேசுவார்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், முதலிலே இதில் ஒன்றை பற்றி முழுமையாக பேசுவது, அதற்கு பிறகு அடுத்ததை பற்றி பேசுவது, பிறகு அடுத்ததை பற்றி பேசுவது என்று இல்லாமல் ஒவ்வொரு பாடத்தையும் அவர்கள் முன்பின்னாக அமைத்துக் கொண்டு வருவார்கள். கூறப்பட்ட ஹதீஸுகளுக்கு தொடர்பு காண வேண்டும். அப்ப இந்த மூன்று விஷயங்கள் இந்த பாடத்திலே பேசப்படும். ஆனால் ஏறக்குறைய அதிகமாக இந்த மூன்று விஷயங்கள் தான் பேசப்படும். ஆனால் என்ன வித்தியாசம், முதலில் இந்த பாடம் அமையும், அடுத்து இது வரும், அடுத்து வேறு பாடம் வரும், அடுத்து இப்படியே மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பேசப்படக்கூடிய பேச்சுகள் இந்த மூன்றை சுற்றித்தான் அமைந்திருக்கும். சரி, இப்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த பாடத்திலே நாம் படிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், பாபு மா ஜாஅ ஃபீ கௌலில்லாஹி தஆலா இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறார், இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வுடைய அருள் நன்மை செய்பவர்களுக்கு, எஹ்சான் உள்ளவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. சூரத்துல் அஆப் ஏழாவது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருடைய அல்லாஹ்வுடைய கருணையாகிறது, நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய சிபத்துகளில் ஒன்றை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இங்கே பேசுகிறார்கள். அது என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு. இப்ப இந்த சிபத்தை அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்களுடைய வழியிலே குர்ஆனையும் சுன்னாவையும் நம்பக்கூடிய மக்களுடைய கொள்கை என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், அவருக்கு ரஹ்மத் என்ற சிபத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்களில் எப்படி ரஹ்மான், ரஹீம் என்ற பெயர்கள் அவருடைய சிறப்பு பெயர்களாக இருக்கின்றனவோ, அதுபோன்று அந்த பெயர்கள் காட்ட சொல்லக்கூடிய ரஹ்மத், இரக்கம், கருணை என்ற சிபத் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. சொல்லுதா? இப்ப அதாவது இந்த குர்ஆனிலும் சுன்னாவிலும் தங்களது அறிவுக்கு ஏற்ப அந்த குர்ஆன் சுன்னாவிலே கருத்து திரிப்பு செய்யக்கூடிய மக்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வாசகங்களை மாற்றக்கூடிய மக்கள், அவர்கள் எப்படி நம்புகிறார்கள் என்றால், அல்லாஹ் ரஹ்மான் தான், ஆனால் ரஹ்மத் என்ற தன்மை அவனுக்கு கிடையாது. எப்படி நம்புகிறார்கள்? அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்வோம், ஆனால் ரஹ்மத் என்ற சிபத் அவனுக்குள் இருக்கிறதா என்றால், அந்த சிபத் அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்வது இது அல்லாஹ்வை குறைபடுத்துவதாக ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். எப்படி? அதை முதல்ல நம்ம விளங்கணும். இப்ப கருணை என்பது, இரக்கம் என்பது எப்போது வரும் என்றால், ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதரை, ஒரு இரக்கத்திற்கு தகுதியான ஒரு பலவீனமான ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு, ஒரு இலகுவான, அதாவது ஒரு மென்மையான, ஒரு இலகுவான தன்மைக்கு என்ன சொல்லப்படும்? இரக்கம், கருணை, பணிவு, பரிவு என்று சொல்லப்படும். இப்ப நீங்க அப்படி அல்லாஹ்வை ரஹ்மத் என்ற சிபத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அப்ப என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ்வுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி விளங்குகிறார்கள் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு பலவீனமான மனிதரை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இது படைப்புகளுடைய தன்மையாயிற்று. இந்த மாதிரி சிபத்துகள்ல மாற்றம் ஏற்படுவது என்பது இது படைப்புகளுடைய தன்மை. நமக்கு எப்படி நல்ல விஷயங்களை பார்த்தா மனதில் மகிழ்ச்சி, கெட்ட விஷயங்களை பார்த்தா அதனால மனசுல ஒரு கோபம் அல்லது ஒரு வெறுப்பு, இந்த மாதிரிதான் ரஹ்மத் என்பது. இரக்கப்படக்கூடிய மக்களை பார்த்தால் இரக்கம் வருது, கோபப்படக்கூடிய மக்களை பார்த்தால் கோபம் வருது. இப்படி இந்த சிபத் என்பது, ரஹ்மத் என்பதோ கோபம் என்பதோ, இதெல்லாம் படைப்புகளுடைய சிபத்துகள், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சிபத்துகள். இப்படிப்பட்ட சிபத்துகளை அல்லாஹ்வுக்கு சொல்வது, அல்லாஹ்வுடைய தாத்தை அல்லாஹ்வுடைய அந்த உள்ளமையை இது கண்ணியப்படுத்துவதாகும், அதாவது கேவலப்படுத்துவதாகும். எனவே அல்லாஹ்வுக்கு இந்த சிபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் சொல்கிறார். அப்ப நிறைய வசனங்கள்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது படைப்புகளில் அல்லாஹ் படைத்த ரஹ்மத், எப்படி அதற்கு அர்த்தம் வைக்க வேண்டுமா, படைப்புகளில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ரஹ்மத் என்று அர்த்தம் பொருள் வைக்க வேண்டுமா, இப்படி அவர்களுடைய கூற்று. ஆனால் இது குர்ஆனுடைய அடிப்படையிலே, ஹதீசுடைய அடிப்படையிலே, ரசூலுல்லாஹ் அதுபோன்று சஹாபாக்களுடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே பார்க்கும்போது இது சரியான கருத்தா என்றால், கண்டிப்பாக இது ஒரு முரண்பட்ட வழிகேடான ஒரு கூற்றாகும். ஏன், இவர்கள் முதலாவதாக செய்த தவறு என்ன, அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பிட்டு புரிய முயற்சிக்கிறார். அடிப்படை தவறு எங்கிருந்து வருகிறது, அல்லாஹுவை படைப்புகளின் மீது கணிக்கிறார்கள். அவ படைப்புகளுடைய தன்மையை கொண்டு படைத்தவரின் தன்மையை கணிக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு இந்த முரண்பாடு ஏற்படுகிறது. அப்ப இந்த விஷயத்தை தான் அப்ப பாடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வரும். அல்லாஹ்வுடைய சிபத்தை அல்லாஹ்வுடைய சிபத்தாக பாருங்கள், அந்த சிபத்தை படைப்புகளின் சிபத்தை கொண்டு ஒப்பிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய ரஹ்மத் என்பது நமது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வந்து போகக்கூடிய அந்த ரஹ்மத்தை போன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த சிபத் ரஹ்மத் என்ற சிபத் என்பது படைப்புகளுடைய உள்ளத்திலே வந்து போகிற அந்த ரஹ்மத் என்ற சிபத்தை போன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் என்பது அவருடைய சிபத்துகளில் உண்டு. எப்போதுமே அவன் ரஹ்மானாக இருக்கிறான். அவன் ரஹ்மானாக இருப்பதோடு பாவிகளின் மீது கோபமுடையவனாகவும் இருக்கிறான், அதிருப்தி உடையவனாகவும் இருக்கிறான். அவனுடைய அதாவது அவனுடைய முரணாக நடக்கக்கூடியவர்களிடத்திலே அவன் பழிவாங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சிபத். இப்படி முரண்பட்ட ஒன்றுக்கு முரண்பட்ட பல சிபத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேரும் எல்லா நேரங்களிலும், ஆனால் மனிதனிடத்திலே முடியாது. இப்ப ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் அந்த இடத்துல ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அவன் சீக்கிரமும் சீக்கிறான் அளவும் சீக்கிறான் என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இப்ப படைப்புகளை ஒப்பிட்டு பார்த்து அல்லாஹுவை புரிய நினைத்தால் அல்லாஹுடைய சிபத்துகளை இப்படித்தான் மறுக்க நினைக்கிறோம். புரியுதுங்களா இல்லையா, எப்படி சில பேர் மறுத்தார்கள், அல்லாஹ் அரசுக்கிறான் என்று வருகிறது, அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று. அதே நேரத்தில் ஹதீஸ்களிலே வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதல் வானத்திற்கு இறங்குகிறான், இரவுடைய மூன்று பகுதிகளிலே, கடைசி மூன்றாவது பகுதியிலே. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், இறங்குவது என்பதை அல்லாஹ் இறங்குகிறான் என்று வருகிறதா இல்லையா, இப்ப இறங்குகிறான் என்ற இந்த செயலை, ஒரு படைப்பு இறங்குவது என்ற செயலோடு அல்லாஹ்வுடைய இறங்குதல் என்ற செயலை படைப்புகளின் இறங்குதல் என்ற செயலோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்ப ஒப்பிட்டு பார்த்தால் என்ன வரும், படைப்புகள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவங்க ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்ப அந்த இடத்தை விட்டு அவர்கள் இறங்கி விட்டார்கள் என்றால் அப்ப ஏற்கனவே எங்க இருந்தாங்களோ அங்கே இல்லை என்று ஆகிவிடும். சரியா இல்ல, மாடியில் இருந்தார், மாடியில் இருந்து இறங்கி விட்டார், இப்ப என்ன இருந்தால் மாடி இல்லை என்று ஆகிவிடும். இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வோடு வரக்கூடிய அந்த இறங்குதல் என்பதை படைப்புகளுடைய இறங்குதலோடு ஒப்பிட்டு பார்த்த காரணத்தால் அப்ப அந்த அரசிலிருந்து முதல்வானத்துக்கு இறங்கிட்டா, அப்ப அரசுல போய் யாராவது உட்கார்ந்துட்டா, அரசு காலியாகி போய்விட்டால், அரசுல யாராவது உட்கார்ந்து கொண்டால், அல்லாஹ் அரசுக்கு மேலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான், நபி சொன்னாங்க அரசுக்கு கீழே இறங்குறான் என்று இறங்கி வருகிறான் என்று அப்ப ஹதீஸ் குர்ஆன் முரண்படுது. எனவே ஹதீஸ் பார்த்தோம், அவ இப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டுக்கு அவர்கள் ஏன் ஆளானார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய இறங்குதல் என்ற சிபத்தை யாருடைய இறங்குதல் என்ற சிபத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், படைப்புகளுடைய இறங்குதல் என்ற சிபத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்ப இவர்கள் கூற்றுப்படி அல்லாஹ்வுடைய சிபத்திலே இப்படி ஆட்சேபனை செய்தால் எல்லா சிபத்துகளையும் ஆட்சேபனை பண்ணலாம். இப்ப அல்லாஹ்வும் பார்க்கிறான், மனிதரும் பார்க்கிறான். சரியா, இப்ப மனிதர் பார்க்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு பொருளை கொண்டாந்து இப்படி வச்சுட்டா அவனால் பார்க்க முடியாது, முடியுமா, முடியாது. அப்ப அல்லாவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அல்லாவுக்கு அடுத்த எதையுமே பார்க்க முடியாது, அதனால அல்லாவுக்கு பார்வைக்கு சிபத்து கிடையாது அப்படி சொல்லுவீங்களா, அல்லது அல்லாவுடைய பார்வை பலவீனமானது. இப்ப எப்படி இப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதனா, அதே போல கேட்கக்கூடிய தன்மை, இப்படி எத்தனையோ அல்லாஹ்வுடைய சிபத்துகள் இருக்கின்றன. அங்கே எப்படி நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு தந்து அந்த தன்மையிலே நீங்கள் அந்த சிபத்துகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே எல்லா விஷயத்திலும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். புரிஞ்சுங்களா வித்தியாசம்? இப்ப பார்வோன்னு வரும் பொழுது அந்த படைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கிறார், கேட்கக்கூடிய ஆற்றல் என்று வரும் பொழுது அங்கே படைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கவில்லை. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சில குணங்கள் என்று வரும் பொழுது அங்கே அல்லாஹுவை தனித்து உதாரண மற்றவனாக பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட சிபத்துகளோடு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய செயல்கள் அதாவது குணங்களும் செயல்களும் சேர்ந்த சிபத்துகளாக வரும் பொழுது அப்போது என்ன செய்கிறார்கள், படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பார்க்கிறார்கள். அப்ப இது ஈமானிலே மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றி மிக ஒரு வறட்சியான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில ஒரு பெரிய தூரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இப்ப நம்ம ஹதீஸ்களுடைய வெளிச்சத்துல எப்படி இந்த நம்பிக்கை ஒரு அடியானுக்கு ஈமானை அதிகப்படுத்துகிறது, இந்த நம்பிக்கையினால் அடியானுடைய ஈமானிலே ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கருணை நன்மை செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருப்பதோடு அவர் தன்னுடைய ரஹ்மத்தை நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு நெருக்கமாக வைத்திருக்கிறார். அப்ப இன்ன ரஹ்மத் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி குர்ஆனிலே நிறைய வசனங்கள் இருக்கின்றன அல்லாஹ்விற்கு ரஹ்மத் என்ற சிபத் இணைக்கப்பட்டு, எப்படி ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று ரஹ்மத் என்ற சிபத் இணைக்கப்பட்டு குர்ஆனிலே நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அந்த சிபத் ஒரு தகுதி என்ற சிபத்தாக இருக்குமே ஆனால் அல்லது அதுக்கு வேற ஒரு அர்த்தமாக இருக்குமே ஆனால் அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ தன்னோடு இணைத்து சொல்லி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதரோ அல்லாஹோடு இணைத்து சொல்லியிருப்பார்களா, இணைத்து சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏன், அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மிக அறிந்தவர்கள் யார், முதலில் அல்லாஹ், அதற்கடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களை விட அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் அறிய முடியுமா, அறிய முடியாது. அப்ப இந்த சிபத் அல்லாஹ்வுடைய தன்மையில் அதாவது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய தன்மையில் அதை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கக்கூடியதாக இருக்குமேனால் அல்லாஹ் அதை தன்னோடு இணைத்து சொல்லியிருப்பானா, சொல்லியிருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்வார்களா, சொல்ல மாட்டார்கள். அப்ப எப்போது குர்ஆனிலே இது இணைக்கப்பட்டிருக்கிறதோ இது அல்லாஹ்வுடைய சிபத் என்பதாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு ஆதாரமா இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸுகளை பாருங்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கானஹும் லிபஅதி பனாதின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய பெண்மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவருடைய ஆண் மகன் பிறந்து கொண்ட நாளையில அவங்களுக்கு ஏதோ ஒரு நோயோ அல்லது ஒரு பிரச்சனையும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம் நெருங்கிவிட்டது. கடைசி அந்த நேரத்தில் அவர் இருக்கிறார், அவருடைய கடைசி நேரத்தில் அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார். அணுகி வசலம் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹுடைய மகளார் நபியிடத்திலே ஒரு பணியாளரை அனுப்புகிறார்கள் தாங்கள் வர வேண்டும் என்பதாக. அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்று என்ன நிலைமையில் அங்கே இருந்தார்கள் என்று எது நடக்க போதோ அது கண்டிப்பாக நடக்க போதும், யாரும் வருவதன் காரணமாக இறந்து போகக்கூடிய ஒரு உயிரை தடுக்க முடியுமா, தடுக்க முடியாது. இறந்து விட்ட ஒரு உயிரை கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது. அப்ப அந்த குழந்தையினுடைய உயிர் கண்டிப்பா உயிர் பிரிய போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்துவிட்ட காரணத்தால் பொறுமை காத்தார்கள். அதற்காக அவர்கள் சஞ்சலப்படவில்லை, பதட்டப்படவில்லை. என்ன செய்தார்கள், தான் எந்த ஒரு பணியில் இருந்தார்களோ அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா, தான் எந்த ஒரு பணியில் இருந்தார்களோ அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஏன், எது அல்லாஹ்வுடைய விதியின்படி நடக்கணுமோ அது நடந்து ஆகணும். அப்ப கடைசி கட்டத்தில் இருக்கிறார், இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்துவிட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான பதற்றத்தையும் பலவீனத்தையும் சஞ்சலத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இருந்த அதே பணியிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள், யாருக்கு வந்து சென்ற அந்த பணியாளருக்கு என்ன சொல்கிறார்கள், எனது மகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே மூமின்கள் கடைபிடிக்க வேண்டிய நம்பிக்கை, மூமின்கள் கடைபிடிக்க வேண்டிய குணம், மூமின்கள் செய்ய வேண்டிய செயல். நாம் என்ன செய்கிறோம், இது போன்ற சோதனை நமக்கு விதியில ஏற்படும் பொழுது என்னென்னவெல்லாம் பதட்டப்பட முடியுமோ, எப்படியெல்லாம் சஞ்சலப்பட முடியுமோ, எப்படியெல்லாம் பேச முடியுமோ, எல்லா வகையிலும் கொட்டி தீர்த்து விட்டு கடைசியில சரி பொறுமையா இருப்போமே, எப்படி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் திட்டி தீர்த்திட வேண்டியது, நான் இல்லாங்க அல்லது குறையெல்லாம் சொல்லி முடிச்சிட வேண்டியது, எப்படியெல்லாம் பதற்றப்படணுமோ பதற்றப்பட்டு முடிச்சிட வேண்டியது, கடைசியில சரி என்ன செய்யலாம் வழிநாட்டம் பொறுமையா இருப்போமே. இது பொறுமை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியா போய் கொண்டிருக்கும் போது அங்க சில கபர்கள், ஒரு பெண்மணி அந்த அதுல ஒரு கபருக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணிக்கு பக்கத்துல போய் அறிவுரை சொல்கிறார்கள், அழுகாதீங்கம்மா, எது முடிஞ்சிச்சோ முடிஞ்சிருச்சு, யாருடைய உயிரையும் உங்களுடைய அழகை திரும்பி கொண்டு வராது, சபர் செய்யும் சொல்லி. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, போங்க போங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு, போங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். பின்னாடி வந்த தோழர்கள் அவர்கள் ஒருவர் சொல்கிறார், பெண்மணியே உனக்கு தெரியாது யார் உனக்கு அறிவுரை செய்தது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த பெண்மணி ஓடி வருகிறார்கள், தூதரை நான் உங்களை அறிந்து கொள்ளவில்லை, தெரியாமல் சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனிமேல் பொறுமையா இருந்தா பொறுமைக்காரன் சொல்லி அது பிரயோஜனம் இல்ல. அந்த முதல் திடுக்கத்தில் அந்த முதல் அந்த செய்தி சேரும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு கட்டம், என்ன சொன்னாங்க, அந்த முதல் ஒரு பதட்டம் ஏற்படுத்துவாங்க, அந்த முதல் பதட்ட நிலையிலே நீ செய்யக்கூடியதுதான் சபரு. எல்லாவற்றையும் திட்டி தீக்கிறது, கத்தி முடிக்கிறது, கலரி முடிக்கிறது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சரி பேசாம இருப்போமே, இதற்கு பெயர் என்ன சபர் என்பது. இப்ப அவர் பொறுமையாளர்களுடைய கூலி அவருக்கு கொடுக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எவ்வளவு அழகான முன்மாதிரியை கடைபிடித்திருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனம் இருக்கிறது ஒரு கடலை விட ஆழமான ஒரு மனம். ஒரு நேரம் ஒரு பக்கத்தில் ஈமான் இறை நம்பிக்கையினுடைய அந்த ஆழம், இன்னொரு பக்கம் கருணை பாசத்துடைய ஒரு ஆழம். இப்படிப்பட்ட இரண்டு வித்தியாசமான சிபத்துகளை அது அதாவது பேலன்ஸோடு கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஒரு யாரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. அமைதியா இருந்து என்ன சொல்கிறார்கள், வந்தவரிடத்திலே நீங்கள் என் மகரிடத்திலே சொல்லுங்கள், ஈமானுடைய வார்த்தைகளை கற்பித்து தருகிறார்கள். இன்ன லில்லாஹி மா அஹத, இன்ன லில்லாஹி மா அஹத, மகளே நீ தெரிந்து கொள், எதை அல்லாஹ் எடுத்தாலும் அது அவர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். இன்ன லில்லாஹி மா அஹத, எதை அல்லாஹ் எடுத்தாலும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் எதை கொடுத்தாலோ அது கொடுக்கப்பட்டதும் அவனுக்கு சொந்தமானதுதான். ஒவ்வொரு காரியமும் ஒரு குறிப்பிட்ட தவணையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கிறது, இதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இந்த இழப்புக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை பரப்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. சரியா? சரி, இந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு சில நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய நம்ம எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த சில செல்வந்தர்கள் என்ன விளக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், நல்லா தெரியும் சக்கராத்தாளன் சொல்லி, என்ன தெரியும், நல்லா தெரியும் சக்கராத்தாளன் அப்பல்லோவுக்கு கூட்டிட்டு போயிட்டா இவங்களுக்கு என்ன நடக்கும்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இவரை வாழ வச்சிடலாம். ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாயை தரவும் செய்யாத இந்த செல்வந்தர்கள் பல பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று, நல்லா தெரியும் சக்கராத்து நல்ல உயிர் பிரித்து கொண்டிருக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போற அந்த ஆம்புலன்ஸ்லேயே உயிர் பிரித்துருச்சுன்னு தெரியுது. இருந்தாலும் கொண்டு போய் அங்கே வைத்து பல லட்சங்களை கொடுத்து விட்டு வருவதில் அவர்களுக்கு இருக்கிற அந்த திருப்தி பரவல் போலான வச்சு பார்ப்போம், 10 லட்சம் ரூபாய் செலவானுச்சு பிரயோஜனம் பரவாயில்ல போயிட்டு இப்படி என்ன பெருமை பாருங்கள், தான் செலவழித்ததை கொண்டு பெருமைப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு சதக்காவாக செலவு செய்வார்களா என்றால் அதிலே மிகப்பெரிய கருவித்தனத்தை காட்டுவார்கள். அப்ப அல்லாஹு தாலா உங்களுடைய காற்று உங்களுக்கு பிடுங்கணும்னு முடிவு பண்ணாலும் வச்சுக்கோங்க, எப்படி எடுத்தாலும் நீங்க அதை நன்மையில் செலவழிக்கிறீர்களா அல்லது இது போன்ற சோதனையில் செலவழிக்கிறீர்களா? உங்கள்கிட்ட 7 லட்சம் ரூபாய் பாக்கெட்டிலிருந்து காலியாகும் சொன்னா கண்டிப்பா காலியாகும். நீங்க அல்லாஹ்வுடைய சோதனையிலே சிக்கி வேதனையிலே செலவு பண்ணுவதற்கு முன்பு அல்லாஹ்வுக்காக நீங்கள் அதை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இது அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதகா சோதனைகளை நீக்கி விடுகிறது, சதகா சோதனைகளை நீக்கி விடுகிறது, சதகா ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்று, உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் சதகாவை கொண்டு நிவாரணத்தை தேடுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய நோய்களுக்கு சதத்தாவை கொண்டு நிவாரணத்தை தேடுங்கள். இப்ப நமக்கு என்ன நம்பிக்கை, நல்ல டாக்டரா பார்த்து மருந்து எவ்வளவு ஹெவி டோஸா, சும்மா 100 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தா அவர் சரியான டாக்டர் கிடையாது, என்ன டாக்டர் சும்மா 100 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாரு, அவர் உண்மையிலேயே உனக்கு என்ன தேவையோ அந்த மருந்து எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனா இவருக்கு நம்பிக்கை வராது, நல்ல பெரிய பேப்பர்ல எக்கச்சக்கமா மருந்து எழுதி கொடுத்து ஒரு 10 நாளைக்கு எழுதி கொடுத்து ஒரு 500-1000 ரூபாய் காலி பண்ற மாதிரி, டாக்டர் என்ன மருந்து கொடுத்துருக்காரு தெரியுமா, எவ்வளவு மருந்து கொடுத்துருக்காரு தெரியுமா, என்ன காஸ்ட்லி மருந்து கொடுத்துருக்காரு தெரியுமா, ஒரு மருந்து சாப்பிட்டு 9 நோயை வழங்கி வாங்குவோம், அந்த ஒரு மருந்து சாப்பிட்டு 9 நோயை வழங்கி வாங்குவோம். அப்ப இவனுக்கு திருப்தி இருக்கும் பாருங்க, அதுலயே ஒரு நோய் சரியா போன மாதிரி ஃபீலிங் பண்ணுவோம், அந்த மருந்து சாப்பிடறானு இல்லையோ 1000 ரூபாய்க்கு டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு சொல்லியே இவனுக்கு தெவ்வாயிட்ட மாதிரி, மருந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி தெவ்வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாஹிஸ்லம் சொன்னார்கள், உங்களது நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவை கொடுத்து ஷிஃபாவை கேட்டுக்கிற சொல்லு, பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு மனசு வருதா, சும்மா எப்பயாவது நம்ம மருத்துவருக்கு போற மருத்துவத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் அவங்கவுங்க தகுதிக்கு தக்கவாறு, அவங்கவுங்க தகுதிக்கு தக்கவாறு, யாரெல்லாம் உங்களுடைய தூதர்களாலே சொன்னார்கள் நோயாளிக்கு, அதாவது உங்களுடைய நோயாளிக்கு சதக்காவை கொண்டு நிவாரணத்தை தேடுங்கள் என்று, யாருண்ணா உனக்காக இந்த 100 ரூபாய், உனக்காக இந்த 200 ரூபாயை ஒரு ஏழைக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு சுகத்தை கொடு அல்ல அப்படின்னு நம்ம செய்வோமா? அதுக்கு பிறகு நீங்க மருத்துவரை பார்த்தீங்க ஏதாச்சும் மருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா, சரி அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் அனுமதிச்ச ஒரு வழியை நீங்க தேடிங்கன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா துவாவின் மேலையும் நம்பிக்கை கிடையாது, கொடுத்தோட நோயாளி ஒருத்தரை பார்த்தா உடனே அவருக்கு துவா செய்து ஓதக்கூடிய பங்கு இருக்குதா, உடனே ஒருவர் வேகமா ஒருவர் கட்டுப்பா குடிக்குமாடா, என்ன இன்னும் ஒரு வீட்டுல வச்சிருக்கீங்களா, பரவாயில்லை கவலைப்படாதே இந்த நோய் உன்னை குணப்படுத்தும், அல்லாஹ் யஷ்ஃபீக, அல்லாஹ் உன்னை குணமாக்குவார், எத்தனை முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், எத்தனை முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், அஸ்அலுல்லாஹ் அலஅஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் யஷ்ஃபீக, 7 தடவை ஒரு நோயாளியை பார்த்தால் நோயாளியை சந்தித்தால் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அர்ஷுடைய இறைவன் அல்லாஹ் உடத்தில் கேட்கிறேன் அல்லாஹ் உன்னை சுகமாக்கட்டும், அரசுடைய இறைவன் அல்லாவிடத்திலே கேட்கிறேன், அல்லா உன்னை சுகமா. ஏழு தடவை நோயாளிக்கு ஓடிவிடும். இதுக்கெல்லாம் நேரம் இருக்குதா? இப்படி டாக்டர் கூட்டிட்டு போல இந்த டாக்டர் போச்சிருக்கீங்க, கிளம்புக்கு கிளம்பு அங்க போவோம். என்னப்போ டாக்டர் கையில உயிர் ஷிபாவும் இருக்கிற மாதிரி சூழ்நிலை எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை சொல்லித்திருக்கிறார்கள். இப்போ ஒருத்தருக்கு 70 வயசாச்சு 80 வயசாச்சு நல்ல தெரியுது சக்கராச்சாரம்னு சொல்லி எந்த டாக்டரும் அவங்களை குணப்படுத்த முடியாதுன்னு தெரியுது. ஆனா கொண்டு போய் அவனு வேதனையா வச்சு அவனுக்கு 100 ஊசியை போட்டு ஐசியூ பேர்ல அவனுக்கு அவனை தொழுக விடாம மூத்தா போற நேரத்தில் கனிமா சொல்ல விடாம வச்சிருக்கான். இப்படிங்க சக்கராச்சு ஹால் புரியுது, நல்லா தெரியுது. எங்கேயாவது நடத்து உருவாங்களா? களிமா சொல்லித்தர முடியாமல் முஸ்லிம்களுடைய லட்சக்கணக்கான நோயாளிகளின் உயிர் ஆஸ்பத்திரிகளை புரிந்து கொண்டிருக்கின்றன. இதனால மருத்துவர்களின் மீது அந்த ஆங்கில அந்த ட்ரீட்மெண்ட் முறையின் மீது இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஈமா, மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அகீதா, என்ன சிந்தாலும் பரவாயில்ல டாக்டர், நீங்க உயிரை காப்பாற்றுகிறீங்க காப்பீடு பேசுவது. அப்போ ஒரு சக்கராத்து ஹால வீட்டுல இருந்து கொண்டு போறாங்க, யாருக்குமே உணர்வு வருவதில்லை. அம்மா லாயிலாஹில்லாஹ் சொல்லுங்கம்மா, அத்தா லாயிலாஹில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ். எதுவுமே வருவதில்லை. என்ன வருது? சீக்கிரமா போகணும், சீக்கிரமா போகணும், சீக்கிரமா போகணும். எந்த சீக்கிரமா போறது? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி உயிர் சீக்கிரமா போயிடுச்சு. இவருடைய இந்த பேச்சுகளிலேயே இவருடைய உயிர் அல்லாஹ்வின் நினைவில்லாமல் பிரிந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தர்த்தியை சொல்லித் தருவதற்கு அங்கே அவர்களுக்கு சிந்தனை இருப்பதில்லை. கடைசியில மௌத்தா போய் குளியில வைக்கும் பொழுது அங்க உங்க மண்ணுக்கு தர்த்தியை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லத்தின மௌத்தாக்கும், மௌத்து சமீபத்தவருக்கு நீங்கள் லாயிலாக இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள் என்று. இவங்க எங்க போய் லாயிலாக இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க? மௌத்தா போய் கபூர்ல வைக்கும் போது லாயிலாக இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. என்ன மௌத்தா போற நேரத்தில் கொண்டு போய் அப்பளம் வச்சுட்டாங்க. மண்ணுக்கு சொல்லி நடைமுறையில் உள்ள விஷயத்தை சொன்னா புதுசா சொல்றேன். இது நாம் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் அதாவது பதட்டத்தின் காரணமாகவும் அறியாமையின் காரணமாகவும் மாற்றி எழுந்தில்லாத காரணமாகவும் செய்யக்கூடிய தவறை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க. அப்ப அந்த பெண்மணி போய் சொல்றாங்க, அப்ப இந்த விஷயம் ரசூலுல்லாஹி மகளாயிட்டுலாம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு விட்டு தமஸ்தமத்தை அழகி இல்ல ரசூல் என்னுடைய அத்தா கண்டிப்பா வரணும் என்று அந்த பெண்மணி இடத்தில் சத்தியம் செய்து சொல்லி அனுப்புகிறார்கள், நீங்க கண்டிப்பா வரணும். அப்ப பக்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சபையிலிருந்து புறப்படுகிறார்கள். அவர்களோடு அறிவிக்கக்கூடிய சஹாபி அவர்களும் புறப்படுகிறார்கள், அவர்களும் புறப்படுகிறார்கள், உபயிபுனு காபும் புறப்படுகிறார்கள். இத்தனை சஹாபாக்களும் போறாங்க. வீட்டுக்குள்ள போனவங்க பெண்கள் எல்லாம் நம்புகிறார்கள். நிரப்பி வைத்திருந்து அந்த பையனுடைய அந்த வாய் திறந்த உடனே, ஒரு சின்ன அளவுக்கு திறந்த உடனே அந்த தண்ணி எல்லாம் முடிச்ச உடனே கடைசி தண்ணி ஒரு சொட்டா வரும், அப்புறம் அரை சொட்டா வரும், கால் சொட்டா வந்து காலியாக மாதிரியா அது போன்று அவருடைய உயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய கையில எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த நிலைமையில அவர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் ஏன் யாரும் இல்லை, பொதுவாகவே எல்லா மக்களின் மீது கருணையுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளின் மகனாயிற்று, அதுதான் மறுப்பாங்களா? அவன் என்ன வழங்கி வச்சிருந்தார்? பொதுவாக இந்த குறைஷில இருந்து இந்த தலைவர், கேப்டன், இந்த கமாண்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த ஒரு தகுதியில உள்ளவங்க எல்லாம் அவங்க கண்ண தங்கி வரக்கூடாது. அவங்க எப்போதுமே ஒரு கம்பீரமா வீரமா தனது பலவீனப்படாத ஒரு உள்ளவுடையவர்களாக இருக்கிறோம். பழுது என்பது என்ன? பலவீனப்பட்டு விட்டோம் என்று அர்த்தமாயிடுது. நீங்க அழுதுங்களா அப்படின்னு கேட்கிறார். அதிகாரிகளில் யார் பிறரோடு கருணை உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள், பிறரோடு இரக்கம் உள்ளவர்களாக, பிறரிடத்தில் பாசம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறார். புரியுதா? அல்லா யாருக்கு கருணை காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார் சொல்லுங்க. யாருக்கு? பிறரிடத்துல அன்புள்ளவங்களா பாசம் உள்ளவங்களா இருப்பவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு அல்லாவும் என்ன செய்யலாம், அன்பு காட்டுவார். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்ச சொல்லுங்க. அவனும் அன்புள்ளவன, அன்பு காட்டுகிறான். புரிஞ்சுச்சா? அப்பா, இது ஒரு பெரிய வார்த்தை. நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை, நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய வார்த்தை. இன்னும் அல்லாஹு தஆலா உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்றால் நீங்களும் பிறர் மீது கருணை காட்டுகிறீங்க. அல்லாஹ் தனது அடியார்களிலே யார் மீது கருணை காட்டுகிறார், யார் கருணை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் அன்பு காட்டுகிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக இடத்திலே சொன்னார்கள், இந்த அழுகை என்பது அன்பினால் ஏற்படக்கூடிய அழுகை, பாசத்தினால் ஏற்படக்கூடிய அழுகை. இந்த ஒரு சிபத்தை கொண்டு அல்லாஹ்வும் தன்னுடைய அடியார்கள் மீது பாசம் காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்வதோடு பாடத்தோடு தொடர்பு படுத்தி இந்த ஹதீஸை எப்படி விளங்குவது? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அன்பு எஸ்தான் நன்மை உள்ளவர்களுக்கு நெருக்கமானது என்று. அப்ப அந்த சிபத்து அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் அல்லாஹ்வுடைய செயல்களில் ஒரு செயலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு என்ற செயலை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அன்பு காட்டுகிறான், அல்லாஹ் கருணை காட்டுகிறான், அல்லாஹ் பாசம் காட்டுகிறான். இதெல்லாம் என்ன? செயல்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப சிபத்தாகவும் அல்லாஹ்வுக்கு சேர்க்கப்படுகிறது, செயலாகவும் சேர்க்கப்படுகிறது. அப்ப இந்த சிபத்தை அல்லாஹ்வுக்கு சேர்ப்பதிலே ஏதாவது ஒரு தவறு இருக்குமேனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சேர்த்திருப்பாங்களா? சேர்த்திருக்க மாட்டோம். அப்ப இவர்கள், அதாவது இந்த அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் என்ற சிபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன இந்த மாதிரியான ஹதீஸுகளுக்கு அர்த்தம் சொல்கிறார்கள் என்றால், இன்னமா இரஹமுல்லாஹ், அல்லாஹ் கருணை காட்டுவதெல்லாம் என்றால் கருணைதான். அந்த கருணையில் அர்த்தம் வைக்கிறாருங்க, அல்லாஹ் நன்மை கொடுப்பதெல்லாம். எப்படி அர்த்தம் வைக்கணுமா? இன்னமா இரஹமுல்லாஹ், அல்லாஹ் கருணை காட்டுகிறார் என்பதற்கு என்ன அர்த்தம் வைக்கணுமா? அல்லாஹ் நன்மை கொடுப்பதெல்லாம், அடியார்கள் கருணை அன்புடன் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான், அல்லாஹ் சவாபு தருகிறான், ரிவார்டு தருகிறான், ரிவார்டு என்ற அர்த்தம் வைக்கிறான். அப்ப இது சரியான அர்த்தமா? இது ஹதீஸை மறுப்பது, இது அல்லாஹ்வுடைய சிபத்தை மறுப்பது. ஏன் சவாபு கொடுக்கிறான் என்ற வார்த்தை ஹதீஸ்ல அறிவிலே இல்லாமையா இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமையா இருக்குது? கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எர்ஹமு, அல்லாஹ் கருணை காட்டுவான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும் போது அதை அல்லாஹ்வுடைய செயலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான ஹதீஸ், பயப்பட வேண்டிய ஹதீஸும் கூட. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, قال اختصمت الجنة والنار الى ربهما, சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்விற்கு முன்னால் சண்டை செய்து கொண்டது, தர்க்கம் செய்து கொண்டது. ஹதீஸ் புரியுதா? சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்விற்கு முன்னால் பேசிக் கொண்டன, சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்விற்கு முன்னால் தர்க்கம் செய்து கொண்டன. இவ்வளவு தெளிவா ஹதீஸ் இருக்குதா? ஆனா இன்றைக்கு பல, அதாவது மேதாவி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், சொர்க்கம்னு ஒன்று இல்லவே இல்லை, இனிமேல் அல்லாஹால படைப்பானம் எப்ப உலகத்தில் அல்லா ரபுல் ஆலமீன் அழிச்சிட்டு திருமதி படைப்புகள் எல்லாம் அல்லா ரபுல் ஆலமீன் உயிர்ப்பிக்கும் பொழுது அப்பதான் அல்லாஹால படைப்பானா. இதுக்கு முன்னாடியும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கவில்லையா? அப்ப இவ்வளவு ஹதீஸ்லாம் வருதுல, அதெல்லாம் ஒரு கற்பனை. படைக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ஹதீஸா, ஒரு ஆயத்தா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குரானத்திலிருந்து லட்சக்கணக்கான ஹதீஸுகள், சொர்க்கம் நரகம் என்பது படைக்கப்பட்டு இப்போது இருக்கிறது. ரமலான் மாதம் வருகிறது, என்ன சொல்கிறார்கள், சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள், நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது என்று சொல்கிறார்கள். எல்லா ஹதீஸுக்கும் தேவையை மாற்றுக்கள். ஒரு லாஜிக் இப்படி இவங்களுடைய ஒரு லாஜிக், என்ன லாஜிக், சொர்க்கமும் நரகமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குமா? சொர்க்கம் வானத்தில் இருக்கு, பூமி அடி பாதாளத்தில் இருக்குன்னு சொன்னா அப்ப சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு சவறு தான் இருக்கு வருது. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு சவறு, அப்ப இவ்வளவு பெருசு ஒரு சவறு இருக்குமா? சோறு எவ்வளவு பெருசு இருக்கும்? எப்படி இவங்க சிந்திச்சு பாக்குறாங்க? அல்லா சொல்ல ஆறாம் ஒரு அத்தியாயம் வந்து பாருங்க, மதில் சுவர் அல்லது சிகரம் அதுக்கு அர்த்தம். அவர் என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா, இந்த ஆறாம் என்பது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் உள்ள ஒரு சவர், இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு சவர் வேலையா, அந்த மாதிரி சவர்னு விளங்கிட்டாரு. இப்ப நம்ம கட்டுற வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவு சவர் எவ்வளவு மொத்தமா இருக்கிற போது இருந்தா, இப்ப சொர்க்கம் ஏழு மாதங்களுக்கு மேல இருக்கு அடிக்கிற வருது, நரகத்துக்கு வருது அதாவது பூமியுடைய ஆழத்துல இருப்பதாக வருகிறது. அது எப்படி நரகம் சொர்க்கம் ஏழு மாதத்துக்கு மேல? இது வந்து அஸ்வல ஸ்தாபிக இல்லை. அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு சவறு தான் இருக்கிற போது இவ்வளவு பெரிய சவறு இருக்க முடியுமா? இருக்கு. அப்ப என்னாச்சு? எதுவுமே கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. இனிமேதான் சொர்க்கத்தை நடந்து இந்த பூமிக்கு மேலதான் அல்லாஹ் படைப்பானாம். புரியுது சின்ன, அதாவது லாஜிக்னு சிந்திக்கும் பொழுது இந்த அளவுக்கு கூட சிந்திக்கிறதுக்கு அவங்களால முடியாம போயிருந்து பாருங்க. எல்லாரும் வீட்டு சோறும் ஒரே சைஸ் தோன்றா ஒரே சைஸ் தான் இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டு சைஸ் சோறு அளவுக்கு லால்குலாவுடைய சோறு இருந்துச்சுன்னா லால்குலா லால்குலான்னு சொல்லுவோமா? உங்க வீட்டு சைஸுக்கு லால்குலாவுடைய சோறு இருக்கும். எப்படி புரியுதா? இங்கே கவனிச்சுட்டு இருக்கேன். இப்ப நம்ம வீட்டு சோறு சைஸுக்கு ரெட்போர்டுடைய சோறு சைஸ் சிரிச்சு பார்க்க முடியுமா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தகுந்த மாதிரி அந்த சுவர் இருக்கும். அந்த வீடு எவ்வளவு பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி சுவர் இருக்கும். நரகத்தின் சொர்க்கத்தை எப்படி படைச்சிருக்கிறா அவனுடைய ஐம்பல் இருக்கு, நரகத்தை எங்க வச்சிருக்கா அவனுடைய ஐம்பல் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு சிகரம் இருக்கிறது என்று சொன்னா, முதல்ல இங்கேயும் வரைக்கும் ஆறாப்புக்கு சுவர் அர்த்தம் வச்சு அவ்வளவு தூரம் வேற யாரு கிடையாது. இப்படி ஆறாப்புக்கு சுவர் என்று அர்த்தம் வச்சது ஹதீஸ்ல தப்சீர்கள்ல இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் குரான் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து தர்ஜுமா செஞ்சுட்டு வராங்க. யாருமே ஆறாவது சோர்ந்து அர்த்தம் வைக்கல. சிகரம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு உயரமான ஒரு இடம், அது ஒரு மலையாக இருக்கலாம் அல்லது அல்லாவுடைய இல்லை எப்படியோ அப்படித்தான் அர்த்தம் வச்சுக்கிறாங்க. அறிஞர் எப்படி அர்த்தம் வச்சுட்டாரு? ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள ஒரு சுவர் இருக்காது, அந்த சவுக்கு மேல இருப்பாங்களா புரிஞ்சு போச்சுக்க. அப்ப செவல் அதிகப்படியா எவ்வளவு பெருசா இருக்க முடியும்? அதனால சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, ரெண்டுத்தையுமே அல்லாவுக்கலா இந்த துன்யால தான் இனிமே கட்ட போறான். அந்த நடுவில் ஒரு சுவர் வச்சிருப்போம், அந்த சவுக்கு மேல படத்து உட்காந்துருப்பாங்க. அப்படி கணக்கு பார்த்தா எத்தனை லட்சம் கோடி பாவிகள் இருப்பாங்க, ஒரு சவுக்கு மேல எல்லாரும் உட்காந்துட முடியும்? அடுத்த கேள்வி வருமா வராதா? அப்ப திரும்ப இல்லைன்னு சொல்லணும் கடைசியில். என்ன அறிவு பாருங்க. பேசக்கூடிய பேச்சை அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன வருகிறது? பறவைகள் பேசக்கூடிய பேச்சின் அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. புது புது பறவைகள் பேசுறாங்க யாரு? சுலைமான் நபி எங்க போயிட்டு வந்தீங்க, ஏன் சொல்லாம போனீங்க, பெண்டிங் ஓ பெண்டிங் அப்படின்னு பேசுறாங்க. நம்ம பேச முடியுமா? நம்ம பேச முடியாது. அது பேசுற நமக்கு விளங்குமா? நமக்கு விளங்காது. இதுபோன்று மலைகள் தஸ்பீஹ் செய்கின்றன. ஒரு பாத்திரம் இருக்கிறது, இதனுடைய தஸ்பீஹ் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு ஒவ்வொன்றும் அதற்கு அல்லாஹ்வுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார் சில சிபத்துகளை. அது எல்லாம் நமக்கு புரிஞ்சாதான், நமக்கு கண்ணுக்கு நேரா வெளிப்படையா தெரிஞ்சாதான் ஈமான் கொள்வோம் சொன்னா அது சாத்தியமற்ற ஒன்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், நரகத்திற்கும் பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த சொர்க்கம் என்ன சொல்கிறது என்றால், என் இறைவா, இன்னிலே மக்களில் பலவீனமானவர்கள், மக்களிலே சாதாரணமான மக்கள் எனக்குள் வருகிறார்கள். சொர்க்கம் பெருமை சொல்லு, எப்படி பெருமை பேசுகிறது? யார் பணிவா இருக்கிறார்களோ, யார் அடக்கமா இருக்கிறார்களோ, யார் மக்களுக்கு மத்தியிலே மென்மையாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்குள் வருகிறார்கள். அப்ப நான் தான் உனக்கு ரொம்ப நெருக்கமானவன் தான் அப்படின்னு சொர்க்கம் சொன்னிச்சு. இந்த நரகம் இடத்துல தான் சொன்னது, அதுக்கு விளங்கல. நரகம் என்ன சொல்லுது? ஊசியத்துக்கு முன்ன கப்பிரி, யாரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் என்கிட்ட வராங்களே, அப்ப நான் தானே புரியாது அப்படின்னு. புரியுதா? சொர்க்க என்ன சொன்னது? சாஃப்டானவங்க, மென்மையானவங்க, நல்லவங்க எல்லாம் வர்றாங்க, அப்ப நான் தான் அப்படின்னு சொர்க்க சொன்னிச்சு. நரகம் என்ன சொல்ல? நரகம் என்ன? பெரிய ஆளுங்க நரகம் சொல்ல. பெரிய பெரிய ஆளு யாரு? யாரு பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பங்களா வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய காசு வச்சிருக்கிறவங்க? நீங்க பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க எல்லாம் இங்க வராங்களா? நரகத்துக்கு வர்றாங்க. அப்ப நரகம் என்ன சொன்னிச்சு? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன வரப்படுது, நான் தான் நல்லா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நரகம் சொல்லுது. அல்லாஹ் சொன்னா நீங்க பெரிய ஆளு, நீங்க பெரிய ஆளு, நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. அல்லாஹு தஆலா ஜன்னா, சொர்க்கத்திற்கு அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்திற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ எனது கருணை, நீ என்னுடைய அன்பு, நீ என்னுடைய இரக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்திற்கு அல்லாஹ் சொன்னான், நீ எனது தண்டனை, நான் யாரை நாடுகிறேனோ அவருக்கு உன்னை கொண்டு தண்டனை கொடுக்கிறேன். எப்படி விளங்கிக்காத நரகம்? உனக்குள்ளால பெரிய பெரியவங்க வர்றதுனால நீ பெரிய ஆளு நினைக்கிறாத, நான் யாரை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களை உனக்குள் நான் அனுப்புகிறேன். நீ எனது வேதனை சொர்க்கமே, நீ எனது ரஹ்மத் ரஹ்மதி, ரஹ்மதி, நீ என்னுடைய கருணை என்று எல்லாம் சொல்லிட்டான். கண்டிப்பாக நீங்கள் இருவரும் ஒரு நாளில் நிரப்பப்படுவீர்கள். கண்டிப்பாக சொர்க்கமும் நிரப்பப்படும், நரகமும் நிரப்பப்படும். قال فاما الجنه فان الله لا يظلم من خلقه احدا. சொர்க்கம் அதற்கென்று அல்லாஹ் படைப்புகளை படைத்து வைத்திருப்பான். தனது படைப்புகளில் நன்மை செய்த யாருக்கும் நன்மையை கொடுக்காமல் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். وانه يمشي للنار من يشاء فيقول فيها. இப்ப இந்த நரகத்திற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சில படைப்புகளை படைப்பான். மனிதர்கள் எல்லாம் உள்ளால போடப்பட்டுவாங்க. போடப்பட்டதற்கு பிறகும் நரகத்துடைய இடம் அவ்வளவு விசாலமாக இருக்கும், நரகம் அப்படியே கொதித்துக் கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நரகத்தில் வேறுவதற்காக, அந்த நரகத்தை நிரப்புவதற்காக அதற்கென்று சில படைப்புகளை படைத்து அவர்களை அந்த நெருப்பிலே போடுவான். அவ்வளவு போடப்பட்டதற்கு பிறகும் அந்த நரகம் அல்லாவிடத்திலே சொல்லும், இன்னும் இருக்கிறார்களா என்று. ஒன்றாக சூங்கிக் கொள்ளும் என்று பயத்தால் சொல்லும். அப்ப இது நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ஒன்று நரகம் பேசியது, சொர்க்கமும் பேசியது, அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னில் நுழையக்கூடியவர்களை கொண்டு பெருமை பேசியது. அப்ப அந்த பெருமையில என்ன சொல்கிறது சொர்க்கம், எனக்குள் வரக்கூடியவர்கள் யார், பணிவானவர்கள், பலவீனமானவர்கள், மென்மையானவர்கள், யார் தப்பக்கூடும் என்று சொன்னால் யார மக்கள் பார்க்கும்போது அவங்களெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. மக்கள் பிரியத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆடை அப்படி சாதாரணமா இருக்கும், உடை சாதாரணமா இருக்கும், அவங்க காலில் போட்டுக்கிற செருப்பு சாதாரணமா இருக்கும், அந்த மாதிரி சாதாரணமான மக்கள் யார மக்கள் பார்க்கும் பொழுது திரும்பி பார்க்க மாட்டார்களோ அப்படிப்பட்ட சாதாரணமான மக்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த பலவீனமானவர்கள் எல்லாம் எனக்குள் வருகிறார்கள். நரகன் என்ன சொன்னது, ஊதியத்து பின்பு தட்டப்பே, நல்ல பெரிய பெரிய தலைவர்கள், பொறுமை உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தை பார்த்து நீ எனது ரஹ்மத், நரகத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறார், நீ எனது தண்டனை. அப்ப இரண்டு, அதாவது சொர்க்கம் நரகம் இரண்டுமே கண்டிப்பாக ஒரு நாளில் நிரப்பப்படும். அப்ப சொர்க்கத்துக்காக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை படைத்து சொர்க்கத்தை நிரப்புவான், நரகத்துக்காக ஒரு கூட்டத்தை படைத்து நரகத்தை நிரப்புவான். அப்ப நம்ம இந்த ஹதீஸ்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்கிறார்கள், அந்த அல்லாஹ் சொல்வதாக, அந்த ரஹ்மதி, அந்த ரஹ்மதி, நீ எனது ரஹ்மத் என்று சொர்க்கத்திற்கு அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் அவரிடத்தில் ரஹ்மத் என்ற சிபத் இருக்கிறது, அந்த சிபத்தை அல்லாஹ் தனது அதிகாரங்களின் மீது இறக்குகிறார், அந்த சிபத்தை அல்லாஹ் தான் நாடிய இடத்தின் மீது இறக்குகிறார், அந்த சிபத்தை அல்லாஹ் தான் நாடிய பொருட்களின் மீது இறக்குகிறார். அப்ப ரெண்டு இருக்கு, ஒன்று அல்லாஹ்விடம் உள்ள ரஹ்மத் என்ற சிபத், அது படைக்கப்பட்டதல்ல, அது மாறக்கூடியது கிடையாது. இன்னொன்று அல்லாஹ்வுடைய ஹல்க் என்ற சிபத்தில் வரக்கூடிய ரஹ்மத், அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரஹ்மத் என்ற சிபத், இதுதான் படைக்கப்பட்ட சிபத். அப்ப அல்லாஹ்வுடைய சிபத்தோடு அடியார்களுடைய சிபத்தை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. புரியுதா? இன்னும் ஒரு ஹதீஸ் பார்த்து முடிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லயுஸீபன்ன அக்வாமன் ஸஃபுன் மினன்னார் பிதுனுபின் அஸாபூஹா உகூபத்தன் ثم يدخلهم الله الجنة بفضل رحمته يقال لهم الجهنميون. சில மக்கள் பாவம் செய்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பாவங்களுக்கு தௌபா இருந்திருக்காது அவர்களிடத்தில், அல்லது வேறு நன்மைகள் இருந்திருக்காது. ஏதாவது நன்மைகள் இருந்திருக்குமானால் அந்த நன்மைகளுக்கு பொருட்டால் அல்ல பாவங்களை மன்னிப்பான், தௌபா இருந்திருக்குமானால் அந்த தௌபாவிற்காக அல்ல பாவங்களை மன்னிப்பான். பாவங்கள் இருந்தன, நன்மைகளும் இல்லை, தௌபாவும் இல்லை. இப்படிப்பட்ட சில பல பாவிகளை கண்டிப்பாக நரக நெருப்பு தீண்டியாது. அந்த மக்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அவர்களை கண்டிப்பாக நரகத்தின் ஜுவாலை தீண்டியே தீரும். நரகத்தின் ஜுவால் என்று சொன்னா சாதாரணமான ஜுவாலை நினைச்சிடாதீங்க, அந்த ஜுவாலை எத்தனை ஆண்டு அவரை தீண்டி இருக்கும் என்று அல்லாஹ் அறிந்தவர். எப்படி அவர் மாறியிருப்பார் என்றால் கரிகட்டையாக மாறியிருப்பார். இப்படி நெருப்பில எரிக்கப்பட்ட ஒரு விறகு எப்படி கரிகட்டையாக மாறியிருக்குமோ அது போன்று நரக நெருப்பிலே எரிந்து எரிந்து அவர் கருப்பாக மாறியிருப்பார். ஏன், இதனால எதனால் அவர் நரகத்துக்கு போனார், அவர் பாவம் செஞ்சதுனால போனாரு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், பாவம் செய்யலாமா செய்யக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க, பிறகு அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைப்பான், பிறகு அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைப்பான். எதை கொண்டு அல்லது எதன் காரணமாக, எதன் மூலமாக, தன்னுடைய கருணையின் சிறப்பால், தன்னுடைய கருணையின் பொருட்டால். பாருங்க ஒரு வார்த்தை, தனது சிறப்பின் பொருட்டால், தனது அருளின் பொருட்டால். ஆனா இங்க என்ன வார்த்தை வருது, பி பத்லி ரஹ்மத்ஹி, தனது ரஹ்மத்துடைய பொருட்டால். அப்ப எப்படி அல்லாஹ்வே உனது பொருட்டால் நான் கேட்கிறேன் என்று நாம் சொல்வோமோ அதே போல உனது ரஹ்மத்துடைய பொருட்டால் நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய அது சிபத்தாக இருக்க போய்தான் அங்கே இங்கே அல்லாஹ்விடத்திலே அது வசீலாவாக சொல்லப்படுகிறது. புரிஞ்சாது? இப்ப அல்லாஹ்விடத்தில் நீங்க எப்படி துவாங்கிக்கலாம்? யா அல்லாஹ், உன்னுடைய பொருட்டால் நான் கேட்கிறேன். புரியுதா? அல்லாஹ்வே உன்னுடைய பொருட்டால் அல்லாஹ் பீக்க உன்னை கொண்டு கேட்கிறேன் உன்னிடத்திலே. அதே போல யா அல்லாஹ், உனது ரஹ்மத்துடைய பொருட்டால், உனது கருணையின் பொருட்டால் நான் கேட்கிறேன். அப்ப இதான் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் என்ற சிபத் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் அவர்களை நுழைப்பார் அவனுடைய ரஹ்மத்தின் பொருட்டால், அவனுடைய ரஹ்மத்தினுடைய அந்த சிறப்பால் இவர்களுக்கு பேர் சொல்லப்படும் அல் ஜஹன்னம். யாருக்கு? நரகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால சொர்க்கத்துக்கு போறாங்களா இல்லையா, இவங்களுக்கு பேர் என்ன? அல் ஜஹன்னம், அதாவது நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள். அப்ப மேற்கூறப்பட்ட குர்ஆன் ஆயத்தின் மூலமாகவும் ஹதீஸுகளின் மூலமாகவும் நாம் நம்ப வருகிறோம் அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருப்பதோடு அவனுக்கு ரஹ்மத் என்ற சிபத்தும் இருக்கிறது. அப்ப இந்த சிபத்தை நாம் நம்பிக்கை கொள்வதால் நமக்கு ஈமானில் ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சி, அல்லாஹோடு நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கம் என்னவென்றால், நான் வணங்கக்கூடிய அந்த ரப்பை அவனுக்கு ரஹ்மான் என்ற பெயர் இருப்பதோடு அந்த ரஹ்மான் அவனுடைய அவனிலே அவன் ரஹ்மத் என்ற இரக்கத்தையும் கருணையும் தனக்கு சிபத்தாக வைத்திருக்கிறான் என்று ஒரு அடியான் நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத் என்ற சிபத்திலிருந்து அவன் நிராசையாகுவானா? நம்பிக்கை இழப்பானா? வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த ரஹ்மானை விட்டு வேறு ஒருவரின் பக்கம் அவன் திரும்புவானா? திரும்ப வேண்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற சிபத்தை ஏற்றுக்கொள்வது நம்முடைய உள்ளத்திற்கு அதைவிட ஒரு பெரிய மருந்து கிடையாது, அதைவிட பெரிய ஒரு ஆதரவு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதியல் லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதும் மின் ரஹ்மத்தில்லாஹ். சூரா ஸுமருடைய 39வது அத்தியாயத்தின் 53வது வசனம் கண்டிப்பாக படித்து மனப்பாடம் செய்யுங்கள். தனக்குத்தானே வரவுமே பாவம் செய்து கொண்டே நடிகார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை நம்பிக்கை எழுந்திருந்தார்கள். இப்படி சொல்கிறார், தனக்குத்தானே பாவம் செய்து வரவுமே இருக்கிறார்களே, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து ரஹ்மத்திலிருந்து நீங்கள் ஒரு நாளும் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். அப்போ ஒரு முஃமின் அல்லாஹ்வை இந்த சிபத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வின் மீது அவனுக்கு ஆதரவு அதிகமாகிறது. இப்ப தனது ரஹ்மானை அன்புடையவன் என்று, கருணை உடையவன் என்று, பாசம் உடையவன் என்று அவன் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த ரஹ்மானை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. ஒவ்வொரு அமலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆதரவு ஏற்படுகிறது. அப்படி இல்லை என்றால் எப்படி இருக்கும் வணக்க வழிபாடு என்றால் ஒரு சடங்காக இருக்கும். ஏன்? நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள், அந்த வழிபாட்டுக்கு பதிலாக அந்த ரஹ்மானிடத்திலிருந்து எந்த விதமான அன்பு கருணை வருவதில்லை, வெறும் ஏதோ சில நன்மைகளை மட்டும் அவன் உங்களுக்கு கொடுக்கிறான் என்றால் அப்ப அதில் என்ன ஒரு சுவை இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியாது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம் நடைமுறையில சொன்ன. இப்ப ஒருத்தர் அவர் சொல்லிட்டுமா? சரி, அவர் சொல்லிட்டு. அப்ப உதாரணத்துக்கு ஒரு நண்பர், இவர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் இடத்துல வேலை செய்யறாரு. இப்ப உளுந்து வேலை செய்யறாரு. உளுந்து உளுந்துனா என்ன உளுந்து? இந்த அரிசி உளுந்து கிடையாது. என்ன பத்தியா உளுந்து உளுந்து வேலை செய்யறாரு? என்ன இருக்கா அரிசி உளுந்தா? விருந்து சின்சியரா விழுந்து விழுந்து என்ன ரொம்ப சின்சியரா வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுட்டு வருவாரு. உனக்கு என்னப்பா இப்படி திரும்பியா? என்னப்பா செஞ்சியா? செஞ்சிட்டா எல்லாம் கரெக்டா செஞ்சியா? இந்த காசு போ அப்படிங்கிற திரும்ப அடுத்த நாள் வராரு. உளுந்து உளுந்து செஞ்சுட்டு எல்லாம் சரியா செஞ்சுட்டு வராரு. ஐயா செஞ்சிட்டா செஞ்சிட்டியா? இந்த அப்போ அப்படிங்கிறார். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், என்ன ஆகும் உங்களுடைய மனசு? காசு கரெக்டா கொடுத்துறாரு. என்ன கூலி பேசினாரோ அந்த கூலியை கரெக்டா கொடுத்துறாரு. இப்ப என்ன மனசு மனிதனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னொரு விதமான வர்றாரு தொழிலாளி வந்து, ஐயா செஞ்சுட்டு ஐயா இல்லாது, அப்படியா தம்பி செஞ்சிட்டீங்களா, நல்லபடியா செஞ்சீங்களா, உட்காருங்க ஒரு டீ சாப்பிடுங்க, மாஷால்லா ரொம்ப நல்லபடியா செஞ்சு கொடுத்தீங்க, என்ன உங்களுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாஷால்லா நல்லபடியா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுறாரு. எங்க தம்பி எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க, எப்ப எப்படி போவீங்க, நீங்க வேலை செய்யும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் உள்ள தனது உள்ளத்தில் அவர் மீது இருக்கக்கூடிய அன்பை எல்லாம் வெளிப்படுத்துறாரு. கடைசியில் அவருக்கு சம்பளமும் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு பேர்ல யாருடைய மனம் அமைதியாகவும் யாருடைய மனம் ஆதரவாகவும் இருக்கும் சொல்லுங்க. ரெண்டாவது, தன்னுடைய எஜமானருக்கு வேலை செய்யும் பொழுது, அவர் சொன்ன கட்டளையை செய்யும் பொழுது, அவர் கூலி தருவதோடு மட்டுமல்ல தன்னை அவர் நேசிக்கவும் செய்கிறார். எத்தனையோ நேரங்களிலே அவர் கூலி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அன்பாக சில வார்த்தைகள் சொன்னார். முந்தைய இடத்துல எந்த கொடுத்தாவும் என்னைக்கான சிரிச்சிருப்பான, பார்த்தவன் மூந்து மடிந்து இருக்குமாவ பார்த்து சாப்பிட்டு கேட்டிருப்பானாவன் இறக்கங்க ஏதோ கூலியை கொடுத்துடா போயிட்டு போது போயிட்டு இருப்போம் சொல்றாங்களா இல்லையா. அப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு துன்யாவுடைய விஷயத்திலே அடியான் தான் யாருக்கு வேலை செய்கிறோமோ அவரிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்கிறான். அளவற்ற அருளாளர் அரசுடைய அதிபதி அவனுக்கு ஒரு அடியான் பணி செய்யும் பொழுது, அவனுக்கு ஒரு அடியான் கட்டுப்பட்டு அவனுடைய விவாதத்தை செய்யும் பொழுது, வெறும் சொர்க்கத்தினுடைய சவாபுகளை மட்டும் கொடுப்பதை கொண்டு அந்த அடியானுடைய மனது முழுமையாக திருப்திப்படுமா? ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரஜாவாக என்ன வைத்திருக்கிறான் கடைசியிலே, அடியார்களே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறது, நான் இன்று உங்களை பொருத்திக் கொண்டேன், நான் இன்று உங்களை பொருந்திக் கொண்டேன், இனிமேல் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான் அல்லவா. அந்த அல்லாஹ்வுடைய ரிஹ்வான் வ ரிஹ்வானும் மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் அதுதான் எல்லா நியமத்துகளிலும் பெரியது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சிபத்துகளை குர்ஆனிலே படிக்கும் போது ஹதீஸிலே படிக்கும் பொழுது ஒரு பக்கம் அவற்றின் மீது நமக்கு ஈமான் ஏற்பட வேண்டும், இரண்டாவது அவற்றை அடைய வேண்டும் என்று அமல்களிலே நமக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும், மூன்றாவதாக அவற்றை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை உனது ரஹ்மத்திலே சேர்த்துக் கொள்ளும், யா அல்லாஹ் எனக்கு உனது ரஹ்மத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பரிபூரணமாக துன்யாவிலும் எழுதுவானாக, ஆஃபிரத்திலும் எழுதுவானாக.